நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 பண்பலையில்.
விவசாயி விவசாயி.
வணக்கம் நேயர்களே, இன்று செப்டம்பர் 10 தற்கொலை தடுப்பு தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. தற்கொலை எண்ணங்கள் ஏற்படுவதற்கு நிறைய காரணங்கள் இருக்கு. பொருளாதாரம், குடும்ப உறவுகள், சமூகம், தாழ்வு மனப்பான்மை, முடிவெடுப்பதில் குழப்பம், பயம், தோல்வி, இப்படி நிறைய காரணங்கள் இருக்கு. சரி, இந்த காரணங்களுக்கெல்லாம் தற்கொலை ஒண்ணுதான் தீர்வா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா அந்த சமயத்துல அவரோட வாழ்க்கையை முடிச்சுக்கிறாரு. அவரை நம்பி இருக்கிற உறவினர், சுற்றத்தார், குடும்பம், குழந்தைகள் இவங்களெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்கள பரிதவிப்பில் விட்டுட்டு இவர் தற்காலிகமா அந்த சுமையிலிருந்து விடுபடுறாரு. ஆனா ஒரு நிமிஷம் தன்னை சுற்றி இருக்கிறவங்களை நினைச்சு பார்த்தா இந்த முடிவிலிருந்து கண்டிப்பா அவர் விலகி போயிருப்பாரு. தற்கொலை எண்ணம் ஏற்படுது அப்படின்னா ஒரு சிறந்த மனநல மருத்துவரையோ உளவியல் ஆலோசகரையோ பாக்குறது தகுந்த நேரத்துல கை கொடுக்கும். தற்கொலை எண்ணம் அப்படிங்கறது வந்து ஒரு க்ஷண நேரத்தில் ஏற்படுறது கிடையாது. பல காலமா பல நேரமா மனசுல தேக்கி வைக்கப்பட்ட ஒரு எண்ணம் தான் திடீர்னு தற்கொலையா மாறுது அப்படின்ட்டு உளவியல் நிபுணர்கள் சொல்றாங்க. எந்த பிரச்சனை இருந்தாலும் பேசி தீர்த்து கொள்ளலாம். எல்லா பிரச்சனைகளுக்கும் பேசி தீர்க்கறதுதான் சுமூகமான முடிவா இருக்கும். எங்க இந்த பேச்சுவார்த்தை இல்லையோ அங்கதான் குழப்பங்கள் ஏற்படுது. புரிதல் வேணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கற மனப்பான்மை வேணும். எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் சொல்வாரு அடிக்கடி, டேக் லைஃப் இன் இட்ஸ் கோர்ஸ் அப்படின்ட்டு. வாழ்க்கைய அது போக்குல நம்ம எடுத்துக்கணும். எதை வந்தாலும் ஏத்துக்கிற மனப்பக்குவம் நமக்கு வேணும். இதுதான் வாழ்க்கை அப்படின்ட்டு நம்ம புரிஞ்சிட்டோம்னா கண்டிப்பா குழப்பங்கள்ல இருந்து விடுபடலாம். மாற்றம் ஒன்றுதான் மாறாதது அப்படின்ட்டு பெரியவங்க சொல்லிருக்கிறாங்க இல்லீங்களா. ஆக எல்லா மாற்றத்தையும் மனமும் வந்து ஏற்றுக்கொள்வோம். தற்கொலை தடுப்பு தினத்தை பற்றிய ஒரு சில கருத்துக்களை சொல்ல வருகிறார் டாக்டர் ஐஸ்வர்யா அருண்குமார் அவர்கள்.
வணக்கம். செப்டம்பர் 10 சூயிசைட் ப்ரிவென்ஷன் டே, அதாவது தற்கொலை தடுப்பு தினம். தடுப்பு தினம் அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படின்னாலே இந்த விஷயம் வந்து கட்டாயமாக தடுக்க முடிஞ்ச ஒரு விஷயமாக தான் இருக்குது. இது 100% நம்மளால் தடுக்க முடிஞ்ச ஒரு விஷயம். முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, தற்கொலை முயற்சியில் ஈடுபடுறவங்களோ இல்லை தற்கொலை செஞ்சுக்கிட்டவங்க எல்லாருமே வந்து மனநோயாளிகள் கிடையாது. ஆனால் தற்கொலை முயற்சியில் ஈடுபடுபவர்களும் சரி, தற்கொலை செய்து கொண்டவர்களும் சரி, கட்டாயமாக ஒரு மனநல மருத்துவர் அல்லது ஒரு உளவியல் ஆலோசகரிடம் ஒரு ஆலோசனை பெறுவது ரொம்ப முக்கியம். இப்போது உலக ரீதியாகவே பார்த்தாலே தற்கொலைன்றது 1 of the major causes of death, உயிரிழப்பு ஏற்படுவதற்கு ஒரு முக்கியமான காரணம் சூயிசைட். அதுவும் 15-25 இந்த ஏஜ் குரூப்பில் கொலையோ இல்லை ஆக்சிடெண்ட்டோ இதுக்கு அடுத்து உயிரிழப்பு ஏற்படுவதற்கான முக்கியமான காரணத்தில் ஒன்று சூயிசைட். இது வயது வரம்பே கிடையாத ஒரு விஷயம். இது சின்ன குழந்தைங்கள்லையும் இருக்குது, நடுத்தர வயதுலேயும் இருக்குது, ரொம்ப வயசு அதிகமானவங்களையும் இருக்குது. இப்போது தற்கொலை முயற்சியில் ஈடுபடுவதற்கு என்ன காரணம், எதனால ஒருத்தங்க வந்து தற்கொலை முயற்சி எடுக்கிறாங்க இல்லை தற்கொலை பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஏஜ் முதல்ல சொன்னேன். நான் ஏஜ்ன்றது சின்ன குழந்தைங்களுக்கு வந்து அவங்களுடைய சமயங்களில் வந்து அடம்பிடிக்கிறாங்க, அவங்க டிமாண்ட்ஸ் வந்து ஃபுல்ஃபில் ஆகாமல் இருக்கும்போது அதை வந்து எப்படி வெளியே காட்டுறதுன்னு தெரியாமல் சில குழந்தைகள் இந்த மாதிரி செய்கிறது உண்டு. அதாவது மிரட்டுறதுக்குன்னு செய்ய போய் சமயங்களில் அது விபரீதமாக முடியலாம், இல்லை தற்கொலையே செய்யணும் அப்படின்னு கூட நினச்சி செய்யலாம். ஆனால் குழந்தைகளுக்கு வந்து அந்த தற்கொலை எண்ணம் தீவிரமாக இருந்தால் கூட நிறைய சமயத்தில் அதுக்கு கையாள்கிற முறை வந்து உயிரை கொல்லும்படி இருக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ அதை விட லெஸ் சிவியர் இஃபெக்ட்ஸ் இருக்கலாம். அதே மாதிரி ரொம்ப வயசு அதிகமாக இருக்கவங்களுக்கு இது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த வயசுக்கே உரிய மன ரீதியான மாற்றங்கள், உடல் ரீதியான மாற்றங்கள், உடல் ரீதியாக வரும் நோய் வலி இந்த மாதிரி கண்டிஷன்ஸ், அப்புறம் வந்து வயசாகும்போது அவங்களுடைய வேலையிலேருந்து அவங்க ஓய்வு பெற்றிருக்கலாம், இல்லை ஏதாவது சுயமாக வர்ற வருமானம் இப்போ வந்து இல்லாமல் இருக்குது, இல்லை குழந்தைங்க அவங்கவுங்க லைஃப் பார்த்துட்டு தனியாக செட்டில் ஆயிடுவாங்க, இவங்க தனியாக இருப்பாங்க, அப்போ வந்து இன்னொருத்தரை சார்ந்து இருக்க வேண்டிய நிலைமை. ஏன்னா இவங்களுக்கும் வயசாயிடுச்சு, அவங்க அவங்களுடைய கணவனோ மனைவியோ அவங்களுக்கும் வயசாயிடுச்சு, அதில் ஒருத்தர் இறந்து போயிடுறாங்க, இல்லை இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அதுலேயும் எல்லாருக்கும் வயசாகுது, இவங்களுக்கு இருக்க சேஞ்சஸ் தான் அவங்களுக்கு இருக்கும், அப்போ அதுலேயும் யாராவது நிறைய பேர் இறந்து போயிடுறாங்க அப்படின்ற போது இவங்களுக்காக இருந்த அவங்களுடைய அந்த சோஷியல் சர்க்கிள் வந்து குறுகிக்கிட்டே வருது. அப்போ அந்த டைம்லேயும் இந்த மாதிரி தற்கொலை எண்ணங்கள் வரலாம். அதே மாதிரி வயசாகும்போது நம்ம வந்து சொல்கிறோம் இல்லைங்களா, 50 விளையாது 50 விளையாது, அதே மாதிரி தான் வயசாகும்போது அவங்களுடைய எண்ணங்கள் அவங்களுடைய சிந்தனை வந்து ரொம்ப ரிஜிடா இருக்கும், அதாவது அது வந்து மாற்றத்துக்கு ஈடுகொடுத்து போகாது. அப்போ அந்த மாதிரி நிலைமையில அவங்க வந்து தற்கொலை அப்படின்ற ஒரு முடிவுக்கு தள்ளப்படலாம். நம்ம சாதாரணமாக சொல்ற தற்கொலைக்கு என்னெல்லாம் காரணம், நம்மளா நம்மளுடைய பொது அறிவு வச்சு யோசிக்கிற எல்லா விஷயங்களுமே இந்த நடுத்தர வயதில் எல்லாமே வந்து சூட் ஆகும். அதாவது கடன் தொல்லையாக இருக்கலாம், இல்லை ஃபேமிலி ப்ராப்ளம்ஸாக இருக்கலாம், இல்லை வேற ஒரு நோயாக இருக்கலாம், இந்த மாதிரி எந்த ரீசன் வேணால் இருக்கலாம். இப்போது தற்கொலைக்கு ஒரு மனுஷனை வந்து தள்ளப்படாமல் இருக்கணும், என்னெல்லாம் ப்ரொடெக்டிவ் ஃபேக்டர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, பேசிக்காக ஒரு ஹெல்தி பர்சனாலிட்டி. ஹெல்தி பர்சனாலிட்டின்றது ஃபிசிக்கலி, அதாவது உடல் ரீதியாகவும் நல்ல ஆரோக்கியமான ஒரு நிலை இருக்குது, மன ரீதியாகவும் நல்ல ஆரோக்கியமான நிலை. எந்த மன அழுத்தமோ வேறு இதை விட சீரியஸ் மனநோயோ எதுவும் இல்லாத ஒரு நிலை, அதாவது ஒரு ஹெல்தி பர்சனாலிட்டி வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். அப்புறம் வந்து ஒரு நிரந்தரமான சப்போர்ட் சிஸ்டம், ஒரு சோஷியல் சப்போர்ட் சிஸ்டம். அந்த சோஷியல் சப்போர்ட் சிஸ்டமில் வந்து குடும்பம், ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நிரந்தரமான வேலை, நிரந்தரமான வருமானம், இதெல்லாம் இருக்குது அப்படின்றது வந்து ப்ரொடெக்டிவ் ஃபேக்டர். அதே மாதிரி நிறைய கண்டிஷன்ஸில் வந்து நம்மளுடைய கடவுள் நம்பிக்கை, கடவுள் நம்பிக்கை இருந்தால் அது வந்து ப்ரொடெக்டிவ் ஃபேக்டர்ன்றது கிடையாது. சமயங்களில் வந்து அவங்கவுங்க பின்பற்றும் அந்த மதம், அதன் கோட்பாடுகள், அதுவும் வந்து நிறைய சமயம் வந்து ப்ரொடெக்டிவ் ஃபேக்டராக இருக்கலாம். ஏன்னா வந்து சில மதங்களில் வந்து சொல்கிறேன் வந்து எந்த மதத்தின்படியும் வந்து தற்கொலை வந்து ஏற்றுக்கூடாது, தற்கொலைன்றது தப்பு தான். ஆனால் சில மதத்தின்படி நீ வந்து தற்கொலை பண்ணினா நீ வந்து கடவுளின் கண் முன்னால் நீ வந்து ஒரு பாவி மாதிரி தெரியவ அப்படின்ற போது, அப்போ அந்த ஒரு ஐடியா, அந்த சின்ன வயசுலேருந்து அந்த ஐடியாலேயே வளர்ந்த ஒரு மனுஷன் வந்து அதை செய்ய மாட்டான். அப்போ வந்து மதமும் ஒரு ப்ரொடெக்டிவ் ஃபேக்டராக இருக்குது. இது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. இப்போது தற்கொலை எண்ணங்கள் இருக்குது, இதுக்கெல்லாம் இந்த மனநல நோய்கள், மன ரீதியான நோய்கள் என்னெல்லாம் வந்து இதுக்கு காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, முக்கியமானது மன அழுத்தம், இல்லை சைக்கோசிஸ் எனப்படும், அதாவது யதார்த்தத்திலிருந்து பிடிப்பு இல்லாமல் இருப்பது. அதுக்கு சில உதாரணங்கள் வந்து மனச்சிதைவு, ஸ்கிஜோஃப்ரினியா, இந்த மாதிரி நோய். இல்லை சமயங்களில் மன அழுத்தத்திலேயே வந்து ரொம்ப சிவியராக போகும்போது இந்த யதார்த்தத்திலிருந்து பிடிப்பு இல்லாமல் போயிடும். இந்த மாதிரி நிலைமையில் ஒரு மனுஷன் வந்து தற்கொலை என்னும் ஒரு விஷயத்துக்கு தள்ளப்படுறான். இன்னொன்று வந்து இம்பல்சிவ் சூயிசைடல் ஆக்ட்ஸ். இம்பல்சிவ் சூயிசைட்ஸ் வந்து உணர்ச்சி வசப்பட்டு செய்யும் செயல்கள். அதாவது ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு வந்து சண்டை, அப்போது திடீர்னு அப்போ வந்து உணர்ச்சி வசப்பட்டு உடனே போய் மண்ணெண்ணெய் எடுத்து ஊற்றிறது, இல்லை தூக்கு போட்டுக்கிறது, இது மாதிரி இதெல்லாம் வந்து பொதுவான காரணங்கள். எல்லா வயதினர்லேயும் இன்னொரு முக்கியமான காரணம் தற்கொலைக்கு அப்படின்னு பார்த்தாக்க போதை பழக்கம். போதை பழக்கம்ன்றது மது பழக்கமாக இருக்கலாம், இல்லை புகைப்பிடித்தல், அல்லது அதை விட அதிகமாக இந்த கஞ்சா, இல்லை வேறு போதை ஊசி, எந்த விதமான போதை பழக்கமுமே வந்து தற்கொலை முயற்சிக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் காரணம். அதாவது எதுக்கு அப்படின்னா, போதைக்கு அடிமையாக இருக்கும் பொழுது அல்லது போதையில் இருக்கும்போது வந்து நம்மளால் தெளிவாக எந்த முடிவும் எடுக்க முடியாது, தெளிவான சிந்தனை இருக்காது. அப்போ வந்து போட்டிருக்கும்போது உங்களுக்கு ஒரு கசப்பான மனநிலை இருக்குது. அப்போ அந்த நேரத்தில் வந்து ஒரு தற்கொலை எண்ணம் வருது அப்படின்ற போது பெரும்பாலுமான சமயங்களில் வந்து அதை தடுக்க முடியாது. நீங்களும் போய் ஒருத்தர்கிட்ட உதவி கேட்க மாட்டீங்க, உங்களுக்கு இப்படி நடக்குதுன்னு வேற யாருக்கும் தெரியாது, நீங்கள் எப்பவும் போல போட்டுட்ருக்கீங்கன்னு மற்றவங்களும் நினச்சிக்குவாங்க. அப்போது அந்த தெளிவில்லாத மனநிலையோட நாம் நிறைய சமயம் தற்கொலை, அதாவது தற்கொலைக்கு ஒரு முயற்சி செய்ய போய் அது வந்து விபரீதமாக முடிகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதாவது உளவியல் ரீதியான ஆலோசனை, உளவியல் ரீதியான மருத்துவ உதவி அப்படின்றது என்னன்னா, நிறைய தற்கொலை முயற்சி செய்பவர்களையும் சரி, இல்லை தற்கொலை செய்துகிட்டவர்களையும் சரி, இவங்களோட மனநிலையை ஆராய்ந்து பார்த்தால் எப்படி இருக்கும் அப்படின்னா, இவங்களோட எண்ணங்கள் எப்படி இருக்குன்னா, டைகாட்டமஸ் திங்கிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது என்னென்னா, ஆல் ஆர் நன் திங்கிங். ஒன்று எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது, இல்லை எல்லாமே நெகட்டிவாக இருக்குது, அதாவது எல்லாமே எனக்கு சாதகமாக இருக்குது, இல்லை எல்லாமே எனக்கு எதிராக இருக்குது அப்படின்னு இவங்களோட எண்ண ஓட்டம் வந்து அப்படி தான் இருக்கும். அப்போது இந்த கவுன்சிலிங்கோட டார்கெட் என்ன அப்படின்னா, இந்த எண்ணத்தை மாற்றுறது தான். அதாவது இப்படி எல்லாமே பாசிட்டிவாகவும் எல்லாமே நெகட்டிவாகவும் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, இது ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட பாசிபிலிட்டிஸை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நம்ம பேஷண்ட்ஸ்க்கு சொல்லித்தர்றது. இது வந்து இப்போ நம்ம சொல்லலாம், இது இப்படி நாங்கள் சொல்லித்தரோம் அப்படின்ட்டு, ஆனால் இது வந்து சிம்பிளான ஒரு விஷயம் கிடையாது, இதுக்கே வந்து நிறைய எஃபர்ட் போட வேண்டியிருக்கும். ஃபஸ்ட்டு நமக்கு வந்து விழிப்புணர்வு இருக்கணும். விழிப்புணர்வு, தற்கொலை பற்றிய விழிப்புணர்வு, தற்கொலை ஏன் வருது, அதை என்ன எப்படி தடுக்கிறது, இந்த விழிப்புணர்வும் இருக்கணும். இன்னொன்று மனநோய்கள் பற்றின விழிப்புணர்வு, மனநோய்னா எப்படி இருக்கும், என்னெல்லாம் அறிகுறிகள் இருக்கும், அப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்ற பொதுவான விழிப்புணர்வு, இது ரொம்ப முக்கியம். அப்படியே வந்து ஒரு மனநோய் இருந்தாலும் நம்ம வந்து மனநல மருத்துவரையோ இல்லை உளவியல் ஆலோசகரையோ அப்ரோச் பண்ணி அவங்களுடைய உதவியை நாடுவது. ஃபஸ்ட்டு உதவி கேட்கறது தான் வந்து சூயிசைடு பண்ணிக்கணுன்ற எண்ணம் இருக்கிற ஒருத்தருக்கு வந்து முக்கியமான விஷயம் வந்து உதவி கேட்கணும் அப்படின்ற எண்ணத்தை உண்டு பண்ணுறது தான். உதவி அப்படின்னு பார்க்கும்போது இது அதாவது என்ன ட்ரீட்மெண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தா இதில் வந்து மருந்துகள் வச்சு ட்ரீட் பண்ணுறது, மெடிசன்ஸ் வச்சு ஃபார்மகோ தெரப்பி அப்படிம்போம். இன்னொன்று வந்து உளவியல் ரீதியான கவுன்சிலிங் முறைகள், சைக்கோ தெரப்பி அப்படின்னு சொல்கிறோம். இந்த சைக்கோ தெரப்பி ப்ளஸ் அதாவது கவுன்சிலிங் அண்ட் மெடிசின்ஸ் இருக்கும்போது அதோட நெட் இஃபெக்ட் வந்து 1+1 2 விட அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இந்த ட்ரீட்மெண்ட்டை ப்ராப்பராக நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்ற ஒரு புரிதலும் இருக்கும். அதே மாதிரி இந்த தற்கொலை எண்ணங்கள் மேற்கொண்டு வந்துட்டே இருக்கு அப்படின்னா என்ன பண்ணணும், எப்படி நம்ம ஆலோசனை கேட்கணுன்றத பற்றின ஒரு தெளிவான புரிதல் இருக்கும். இதையும் மீறி இதில் எதுலேயுமே ஒத்து வரல இல்லை எமர்ஜென்சியாக நமக்கு இம்ப்ரூவ்மெண்ட் வேணும்னா ஷாக் ட்ரீட்மெண்ட் அதாவது எலக்ட்ரோ கன்வல்சிவ் தெரப்பி அப்படின்ற அந்த ஒரு முறையும் இருக்குது ட்ரீட்மெண்ட்டுக்கு. அதாவது நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா சூயிசைடுன்றது 100% ப்ரிவென்டபிள். ஒன்றே ஒன்று நீங்கள் வந்து ஹெல்ப் மட்டும் கேட்கணும். சூயிசைடை பற்றி நான் கடைசியாக சொல்ல விருப்பப்படுற ஒரு விஷயம் என்னென்னா ஒரு தற்காலிகமான ஒரு பிரச்சனைக்கு நாம் எடுக்கிற நிரந்தரமான முடிவு தான் வந்து சூயிசைடு. சூயிசைடு வந்து உங்களுடைய வலியையும் உங்களுடைய பாரத்தையும் போக்குவதில்லை. அது வந்து உங்களுடைய வலியையும் பாரத்தையும் இன்னொருவருக்கு நீங்கள் கொடுத்து விட்டு செல்கிறீர்கள். ஆகையால் எல்லோருக்கும் வந்து நல்ல விழிப்புணர்வு இருக்கணும். அதுக்கு இந்த நிகழ்ச்சி மூலமாக என்னால் முடிஞ்ச ஒரு சில கருத்துக்களை நான் பகிர்ந்திருக்கிறேன். நான் டாக்டர் ஐஸ்வர்யா அருண்குமார், மனநல மருத்துவர்.